பாடம் 46. அல்லாஹுக்காக நேசிப்பது, அதில் ஆர்வப்படுவதன் சிறப்பு மற்றும் தான் விரும்புவோருக்கு தான் விரும்புவதை எடுத்து கூறுவது, பதில் அளிப்பது. அல்லாஹ் கூறுகின்றான், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதராக உள்ளார். அவருடன் இருப்பவர்கள் இறை மறுப்பாளர்களிடம் கண்டிப்பானவர்கள். தங்களுக்கிடையே இரக்கமுள்ளவர்களாவர். அவர்களை ருக்கு செய்பவர்களாகவும் சஜிதா செய்பவர்களாகவும் காண்பீர். அல்லாஹ்விடமிருந்து அருளையும் திருப்தியையும் விரும்பி வேண்டுபவர்களாகவும் நீர் காண்பீர். அவர்களின் அடையாளம் அவர்களின் முகங்களில் சஜிதாவின் அடையாளம் இருக்கும். இதுவே தௌராத்தில் காணப்படுகின்ற அவர்களின் தன்மையாகும். மேலும் இஞ்சீலில் அவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள உவமை வருமாறு, அந்த உதாரணமானது ஒரு பயிர் போலாகும். அது தன் முளையை கிளப்பி அதை பலப்படுத்துகிறது. அது பருத்து கனமாகி விவசாயிகளை மகிழ்வடைய செய்யும் விதத்தில் தன் அடித்தண்டின் மீது நிமிர்ந்து நிற்கிறது. இவற்றின் மூலம் இறை மறுப்பாளர்களை கோபம் அடைய செய்கிறான். அவர்களில் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்து நற்செயல் செய்பவர்களுக்கு மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். 48 அத்தியாயம் 29 வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களுக்கும் மேலும் இறை நம்பிக்கையையும் வீட்டையும் தேர்ந்தெடுத்துக் கொண்டவர்களுக்கும் பங்கு உண்டு. அவர்கள் அவர்களிடம் ஹிஜ்ரத் செய்து வந்தோரை விரும்புகிறார்கள். 59 அத்தியாயம் 9 வசனம். ஹதீஸ் 375. அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மூன்று குணங்கள் எவரிடம் உள்ளதோ அவர் அதன் மூலம் இறை நம்பிக்கையின் சுவையை ருசிப்பார். 1. அல்லாஹுவும் அவனது தூதரும் மற்ற அனைத்தையும் விட ஒருவருக்கு மிக விருப்பமானதாக இருப்பது. 2. ஒருவரை அல்லாஹுக்காக மட்டுமே விரும்புவது. 3. இறை மறுப்பை விட்டும் அல்லாஹ் காப்பாற்றிய பின் இறை மறுப்பின் பக்கம் மீண்டும் செல்வதை நெருப்பில் போடப்படுவதைப் போல் ஒருவர் விருப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1-6, முஸ்லிம் 4-3. ஹதீஸ் 376. அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 7 நபர்களுக்கு அல்லாஹ் தன் அருஷின் நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத அந்த மறுமை நாளில் தனது அருஷின் நிழலை தருவான். 1. நீதமான அரசன். 2. அல்லாஹுவை வணங்குவதில் ஈடுபடும் வாலிபர். 3. பள்ளிவாசல்களில் தன் உள்ளத்தை பறிகொடுத்த மனிதர். 4. அல்லாஹுக்காக பிரியம் கொண்டு அவனுக்காகவே ஒன்று சேர்ந்து அவனுக்காகவே பிரிந்தும் நிற்கின்ற இருவர். 5. அழகும் குடும்ப பெருமையும் நிறைந்த பெண் விபச்சாரத்திற்கு அழைத்தும் நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன் என்று கூறும் நபர். 6. தன் வலது கை செய்யும் செலவை இடது கைக்கு தெரியாமல் அதை மறைத்துக் கொண்டு தர்மம் செய்கின்ற ஒருவர். 7. கலப்பற்ற நிலையில் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து அதனால் கண்களில் கண்ணீரை சிந்தும் ஒருவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 660, முஸ்லிம் 1031. ஹதீஸ் 377. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் கண்ணியத்திற்காக தங்களிடையே அன்பு கொண்டிருந்தவர்கள் எங்கே? இந்நாளில் என் அருஷின் நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத நாளில் நான் நிழல் தருவேன் என்று மறுமை நாளில் அல்லாஹ் கூறுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2566. ஹதீஸ் 378. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ளும் வரை சொர்க்கத்தில் நுழைய மாட்டீர்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கொள்ளும் வரை நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவராக மாட்டீர்கள். எதை நீங்கள் செய்தால் ஒருவருக்கொருவர் அன்பு கொள்வீர்களோ அதை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அது உங்களுக்கிடையே சலாம் கூறிக்கொள்வதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 5-4. ஹதீஸ் 379. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் வேறு ஊரில் உள்ள தன் சகோதரரை சந்திக்க சென்றார். அவர் செல்லும் பாதையில் வானவர் ஒருவரை அல்லாஹ் நிறுத்தினான். அவரிடம் அவர் வந்தபோது, எங்கே செல்கிறீர் என வானவர் கேட்டார். இந்த ஊரில் உள்ள என் சகோதரரை சந்திக்க செல்கிறேன் என்றார். வானவர் அவரிடம், நீர் பயன்படுத்தத்தக்க அருட்கொடை எதுவும் அவரிடம் உமக்காக உள்ளதா என்று கேட்டார். இல்லை, அல்லாஹுவின் விஷயத்தில் அவரை நான் நேசிக்கிறேன் என்றார். அப்போது வானவர், நான் உம்மிடம் வந்த அல்லாஹுவின் தூதராவேன். நிச்சயமாக அல்லாஹ் அவர் விஷயமாக சகோதரரை நீர் நேசிப்பது போல் உம்மை நேசிக்கிறான் என்றார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2567. ஹதீஸ் 380. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்சாரி தோழர்கள் விஷயத்தில் இறை நம்பிக்கையாளரை தவிர அவர்களை வேறு யாரும் விரும்ப மாட்டார்கள். நயவஞ்சகர் தவிர அவர்களை வேறு யாரும் கோபப்படமாட்டார்கள். அவர்களை ஒருவன் விரும்பினால் அவனை அல்லாஹ் விரும்புவான். அவர்களை ஒருவன் கோபப்பட செய்தால் அவன் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3783. முஸ்லிம் 75. ஹதீஸ் 381. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் கண்ணியத்திற்காக அன்பு கொண்டிருந்த அவர்களுக்கு ஒளியிலான மேடைகள் உண்டு. நபிமார்களும் உயிரை தியாகம் செய்தோரும் அவர்களை கண்டு ஆசை கொள்வார்கள் என அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன். திர்மிதி 2390. இது ஹசன் சஹீஹ் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 382. அபு இத்ரீஸ் கௌலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நான் திமிஷ்க் அதாவது தமஸ்கஸ் நகரில் உள்ள பள்ளிவாசலுக்கு சென்றேன். அங்கே பற்கள் பளிச்சென ஒரு வாலிபர் இருந்தார். அவரை சுற்றி மக்கள் இருந்தனர். ஒரு விஷயத்தில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டால் அவர்கள் அவரை அணுகுவார்கள். அவரது கருத்தை ஏற்பார்கள். அவர் பற்றி நான் கேட்டேன், இவர்தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று கூறப்பட்டது. மறுநாள் மதிய வேளையில் முன்னதாகவே நான் அவரை சந்திக்க சென்றேன். அவரிடம் சலாம் கூறினேன். பின்பு, அல்லாஹுவின் மீது சத்தியமாக அல்லாஹுக்காக உங்களை நேசிக்கிறேன் என்று கூறினேன். அல்லாஹுக்காகவா என்று கேட்டார்கள். அல்லாஹுக்காக தான் என்று கூறினேன். அல்லாஹுக்காகவா என்று மீண்டும் கேட்டார்கள். அல்லாஹுக்காக தான் என்று மீண்டும் கூறினேன். என் மேலாடையின் முந்தானையை பிடித்து என்னை இழுத்தார்கள். அவர் என்னை அணைத்தார். அதற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியவற்றை பின்வருமாறு கூறினார்கள். வாழ்த்துக்கள். என் விஷயத்தில் பிரியம் கொண்டவர்கள், என் விஷயத்தில் உட்கார்ந்திருப்பவர்கள், என் விஷயத்தில் சந்தித்துக் கொள்பவர்கள், என் விஷயத்தில் செலவழித்துக் கொள்பவர் என உள்ளவர்களுக்கு என் அன்பு கட்டாயம் உண்டு என்று அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டுள்ளேன் என்று முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அல் முஅத்தா 1779. ஹதீஸ் 383. அபு கரீமா என்ற மிக்தாத் இப்னு மாதி யக்ரிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் தன் சகோதரரை விரும்பினால் தான் அவரை விரும்புவதை அவரிடம் தெரிவிக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபு தாவூத் 5124. திர்மிதி 2392. இது ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 384. முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் கையை பிடித்து, முஆதே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உம்மை நான் பிரியப்படுகிறேன், மேலும் உமக்கு உபதேசமும் செய்கிறேன், நீர் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் அல்லாஹுமா இன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க என்று கூறுவதை விட்டுவிடாதீர் என்று கூறினார்கள். அபுதாவூத் 1522. நசை 353. துவாவின் பொருள், இறைவா, உன்னை நினைவு கூறவும் உனக்கு நன்றி கூறவும் உன்னை அழகிய முறையில் வணங்கவும் எனக்கு உதவி செய்வாயாக. ஹதீஸ் 385. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அமர்ந்திருந்தார். அப்போது அவரை கடந்து இன்னொருவர் நடந்து சென்ற போது, இறை தூதர் அவர்களே, இவரை நான் விரும்புகிறேன் என்றார். அவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதனை அவரிடம் நீ கூறிவிட்டாயா என்று கேட்டார்கள். இல்லை என்றார். அவரிடம் கூறிவிடு என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதும், அவரை சந்தித்து, நான் அல்லாஹுவின் விஷயத்தில் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறினார். அப்போது அவர், யாருக்காக என்னை நீ நேசிக்கிறாயோ அந்த இறைவன் உன்னை நேசிப்பான் என்று கூறினார். அபூதாவூத் 5125. பாடம் 47. அல்லாஹ் தன் அடியானை நேசிப்பதின் அடையாளங்கள், அதற்கான பண்புகளை பேண தூண்டுதல், அதை அடைய முயற்சித்தல். அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, நீர் கூறுவீராக, நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், உங்களை அல்லாஹ் நேசிப்பான், மேலும் உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான், அல்லாஹ் மிக மன்னிப்பவன், மிகுந்த இரக்கமுடையவன். 3:31. மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இறை விசுவாசிகளே, உங்களில் ஒருவர் தன் மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டால் அல்லாஹ் வேறு மக்களை கொண்டு வருவான், அவர்களை அவன் நேசிப்பான், அவனை அவர்கள் நேசிப்பார்கள். இறை நம்பிக்கையாளர்களிடம் பணிவானவர்களாகவும் இறை மறுப்பாளர்களிடம் கடுமையானவர்களாகவும் நடந்து கொள்வார்கள். அல்லாஹுவின் வழியில் போரிடுவார்கள், பழிப்போரின் பழி சொல்லுக்கு அஞ்ச மாட்டார்கள். இது அல்லாஹுவின் அருளாகும். தான் நாடியோருக்கு அல்லாஹ் அதை வழங்குகின்றான். அல்லாஹ் விசாலமானவன், அறிந்தவன். 5:54. ஹதீஸ் 386. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள், என் நேசரை ஒருவன் நோவினை செய்தால் அவனிடம் போர் புரிய விரும்பிவிட்டேன். என் அடியான் தன் மீது கடமையாக்கியவற்றை விட எனக்கு பிரியமானதை செய்து என்னை நெருங்கி விடுவதில்லை. மேலும் என் அடியான் உபரியான வணக்கங்கள் செய்வதன் மூலம் அவனை நான் நேசிக்கும் அளவுக்கு நெருங்கிக் கொண்டே இருப்பான். அவனை நான் நேசித்து விட்டால் அவன் கேட்கும் செவி புலனாகவும், அவன் பார்க்கும் அவனது பார்வையாகவும், அவன் பிடிக்கும் அவனது கையாகவும், அவன் நடந்து செல்லும் காலாகவும் நான் ஆகிவிடுவேன். என்னிடம் அவன் கேட்டால் அவனுக்கு கொடுப்பேன். என்னிடம் பாதுகாப்பு கோரினால் அவனை நான் பாதுகாப்பேன். புகாரி 6502. ஹதீஸ் 387. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் தன் அடியான் ஒருவனை நேசித்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, நிச்சயமாக அல்லாஹ் இன்ன மனிதரை விரும்புகிறான், அவனை நீயும் விரும்பு என்று கூறுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனை விரும்புவார்கள். அவர் வானத்தில் உள்ளோரிடம், நிச்சயமாக அல்லாஹ் இன்னாரை விரும்புகிறான், எனவே அவரை நீங்களும் விரும்புங்கள் என்று கூறுவார். வானில் உள்ள மலக்குகளும் அவனை விரும்புவார்கள். பின்பு பூமியில் அவரை எல்லோரும் விரும்பிட ஒப்புதல் ஏற்படுத்தப்படும். பூமியில் உள்ளவர்களும் நேசிப்பர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3209, முஸ்லிம் 2637. முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது, நிச்சயமாக அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்து விட்டால் ஜிப்ரீலை அழைத்து, நான் இந்த மனிதனை நேசிக்கிறேன், அவனை நீயும் நேசியும் என்று கூறுகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனை விரும்பி பின்பு வானத்தில் உள்ளோரை அழைத்து, நிச்சயமாக அல்லாஹ் இன்னாரை நேசிக்கிறான், அவனை நீங்களும் நேசியுங்கள் என்று கூறுவார். அவனை அவர்களும் நேசிப்பார்கள். பின்னர் அந்த அடியானுக்கு ஒப்புக்கொள்ளுதலை பூமியில் உள்ளோரிடம் ஆக்கப்படும். ஒரு அடியானை அல்லாஹ் கோபம் கொண்டால் ஜிப்ரீலை அழைத்து, நான் இன்னாரை கோபிக்கிறேன், அவனை நீரும் கோபம் கொள்ளும் என்று கூறுவான். அவரும் அவனை கோபம் கொள்வார். பின்பு வானத்தில் உள்ளோரை அழைத்து, நிச்சயமாக அல்லாஹ் இன்னாரை கோபம் கொள்கிறான், நீங்கள் அவனை கோபியுங்கள் என்று கூறுவார். அவனை அவர்கள் கோபம் கொள்வார்கள். பின்பு பூமியில் அவனுக்காக கோபத்தை ஏற்படுத்தப்படும். ஹதீஸ் 388. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை போர் செய்ய படைக்கு அனுப்பி வைத்தார்கள். அவர் தோழர்களுக்கு தொழுகை நடத்தும் போது குல்ஹு அல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓதி முடிப்பவராக இருந்தார். போரிலிருந்து அவர்கள் திரும்பியதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த விபரத்தை கூறினார்கள். எதற்காக அவர் இவ்வாறு செய்தார் என அவரிடம் கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதும் இதனை அவரிடம் கேட்டார்கள். நிச்சயமாக இது ரஹ்மானின் தன்மைகளை கொண்டதாக உள்ளதாகும், ஆகவேதான் அதை ஓத விரும்பினேன் என்று அவர் கூறினார். அதை கேட்டு, நிச்சயமாக அல்லாஹ் அவரை விரும்புகிறான் என அவரிடம் கூறுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 7375, முஸ்லிம் 813. பாடம் 48. நல்லோர்களை பலவீனர்கள் ஏழைகள் ஆகியோரை துன்புறுத்துவதை எச்சரித்தல். அல்லாஹ் கூறுகின்றான், நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு அவர்கள் குற்றம் புரியாதிருக்கவே எவர்கள் துன்பம் அளிக்கின்றார்களோ அவர்கள் ஒரு மாபெரும் அவதூறையும் வெளிப்படையான பாவத்தின் விளைவையும் தம் மீது சுமந்து கொள்கிறார்கள். 33வது அத்தியாயம் 58வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், எனவே அனாதையை வெறுக்காதீர், யாசிப்போரை விரட்டாதீர், 93 அத்தியாயம் 9 மற்றும் 10 வசனங்கள். இந்த தலைப்பின் கீழ் நிறைய ஹதீஸ்கள் உள்ளன. 386 ஹதீஸ் இந்த இடத்திற்கு பொருத்தமானதாகும். மேலும் 261 ஹதீஸும் பொருந்தும். ஹதீஸ் 389. ஜுந்துப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சுபுஹ் தொழுகையை ஒருவர் தொழுதுவிட்டால் அவர் அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ளார். எனவே அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ள அவருக்கு உங்களில் எவரும் இடையூறு தர வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் தன் பொறுப்பில் உள்ளவருக்காக உங்களில் எவரேனும் ஒருவரை குற்றம் பிடித்துவிட்டால் அவரை அடைந்து அவரை நரகில் முகம் குப்புற வீழ்த்தி விடுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 657. பாடம் 49. வெளிநிலைகளை கவனித்து மக்களிடம் இறை சட்டங்களை நிலைநாட்டுதல், அவர்களின் இரகசிய நிலைகளை அல்லாஹ்விடம் ஒப்படைத்தல். அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் பாவ மன்னிப்பு கோரி தொழுகையை பேணி ஜக்காத்தை கொடுத்து விட்டால் அவர்களின் வழியில் நீங்கள் அவர்களை விட்டுவிடுங்கள். 9 அத்தியாயம் 5 வசனம். ஹதீஸ் 390. அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என அவர்கள் கூறும் வரையிலும் மற்றும் தொழுகையை பேணி ஜக்காத்தை கொடுக்கும் வரையிலும் மக்களிடம் நான் போரிட கட்டளையிடப்பட்டுள்ளேன். அதை அவர்கள் செய்துவிட்டால் என்னிடம் இருந்து அவர்களின் இரத்தங்களையும் உயிர்களையும் அவர்களின் சொத்துக்களையும் இஸ்லாமிய சட்டத்திற்காக தண்டனை பெறுதல் தவிர மற்றவற்றில் அவர்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். அவர்களின் கேள்வி கணக்கு அல்லாஹ்விடம் உள்ளது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 25, முஸ்லிம் 22. ஹதீஸ் 391. அபு அப்துல்லாஹ் தாரிக் இப்னு உஷைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒருவர் கூறி அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்கப்படுவதை வெறுத்தால் அவனது சொத்தும் அவனது இரத்தமும் உயிரும் பாதுகாப்பு பெறும். அவனது கேள்வி கணக்கு அல்லாஹ்விடம் உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன். முஸ்லிம் 23. ஹதீஸ் 392. அபு மாபத் மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை மறுப்பாளர்களில் ஒருவரை போரில் சந்தித்தேன். நாங்கள் இருவரும் சண்டையிட்ட போது அவர் வாளால் என் கைகளில் ஒன்றை வெட்டி துண்டாக்கினார். பின்பு என்னிடம் மரத்தின் பின்னே இருந்து பாதுகாப்பு கேட்டார். அல்லாஹுக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்றும் கூறினார். அவர் இவ்வாறு கூறியதற்கு பின்னால் இறை தூதர் அவர்களே, அவரை நான் கொல்லலாமா என்று கேட்டேன். அவரை நீர் கொல்லக்கூடாது என்று கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, என் கைகளில் ஒன்றை அவர் துண்டாக்கினார், துண்டாக்கிய பிறகே இவ்வாறு கூறினார் என்று நான் கூறினேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரை கொல்லாதே, அவரை நீர் கொன்றுவிட்டால் அவரை நீர் கொல்வதற்கு முன் இருந்த உன் உயர்ந்த தகுதிக்கு அவர் வந்துவிடுவார். அவர் இந்த வார்த்தையை கூறும் முன் இருந்த அவரின் தாழ்ந்த தகுதிக்கு நீர் வந்துவிடுவீர் என்று கூறினார்கள். புகாரி 4019, முஸ்லிம் 95. ஹதீஸ் 393. உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜுஹைனா கூட்டத்தை சேர்ந்த ஒரு பிரிவினரிடம் எங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அவர்களின் குடிநீர் தடாகம் அருகே அவர்களை காலையில் நாங்கள் சந்தித்தோம். நானும் மதீனாவாசியான அன்சாரி ஒருவரும் அவர்களில் ஒருவரை கண்டோம். அவரை நாங்கள் சூழ்ந்த போது லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறினார். அன்சாரி தோழர் அவரை விட்டு ஒதுங்கிக் கொண்டார். நான் எனது ஈட்டியால் அவரை குத்திக் கொன்றேன். மதீனாவிற்கு நாங்கள் வந்தபோது இச்செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டியது. என்னிடம் அவர்கள், உசாமாவே, லா இலாஹா இல்லல்லாஹ் என்று அவர் கூறிய பின் அவரை கொன்றீரா என கேட்டார்கள். இறை தூதர் அவர்களே, அவ்வாறு அவர் கூறியது பாதுகாப்பு தேடிதான் என்று நான் கூறினேன். லா இலாஹா இல்லல்லாஹ் என்று அவர் கூறிய பின் அவரை நீர் கொன்றுவிட்டீரா என்று மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். மேலும் அதனையே திரும்ப திரும்ப வினவினார்கள். எதுவரையெனில் அந்த நாளிற்கு முன் நான் முஸ்லிம் ஆகாமல் இருந்திருக்க வேண்டுமே, அதாவது அப்பொழுதுதான் புதிதாக இஸ்லாத்தில் இணைபவனாக இருந்திருக்க கூடாதா? அப்படி இருந்தால் இப்பாவம் உட்பட அனைத்து முன் பாவங்களும் இஸ்லாமின் பொருட்டால் எனக்கு மன்னிக்கப்பட்டிருக்குமே என நான் எண்ணும் அளவுக்கு. புகாரி 4269, முஸ்லிம் 96. மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறியவரை நீ கொன்று விட்டாயா என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இறை தூதர் அவர்களே, ஆயுதம் கண்டு பயந்தே அவர் இவ்வாறு கூறினார் என்று கூறினேன். அதற்காகத்தான் சொன்னாரா இல்லையா என நீர் அறிவதற்காக அவரின் உள்ளத்தை நீர் பிளந்திருக்கலாமே என்று கூறினார்கள். அன்றைய நாளில் நான் முஸ்லிமாகி இருக்கலாமே என நான் எண்ணும் அளவுக்கு அதை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தார்கள். ஹதீஸ் 394. ஜுந்துப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஸ்லிம்களின் ஒரு படையினரை இணை வைப்போரில் ஒரு கூட்டத்தாரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். அவர்களும் அவர்களை போரில் சந்தித்தார்கள். இணை வைப்பவரில் ஒருவர் தான் நாடிய போதெல்லாம் முஸ்லிம்களில் ஒருவரிடம் ஓடி வந்து அவரை கொன்றுவிட்டு செல்வார். இந்நிலையில் முஸ்லிம்களில் ஒருவர் அவர் கவனக்குறைவுடன் இருப்பதை கண்டார். அந்த மனிதர், உசாமா இப்னு ஸைத் அவர்கள்தான் என நாங்கள் பேசிக் கொண்டோம். அவர் அவனிடம் சென்று வாளை உயர்த்திய போது அவன் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறினான். எனினும் அவர் அவனை கொன்றுவிட்டார். பின்னர் போரின் செய்திகளை கூறுபவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அந்த மனிதரிடம் இவர் எப்படி நடந்து கொண்டார் என்ற செய்தியை முழுமையாக எடுத்து கூறினார். இவரை அழைத்து ஏன் அவரை கொன்றீர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இறை தூதர் அவர்களே, முஸ்லிம்களுக்கு அவன் தொல்லை கொடுத்தான், இன்னார் இன்னாரை கொன்றான் என பெயர் கூறி தெரிவித்த அவர், நான் அவன் மீது பாய்ந்தேன், வாளை கண்ட அவன் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறினான் என உசாமா கூறினார். அவரை நீர் கொன்றுவிட்டீரா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆம் என்றார். லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தை மறுமையில் உம்மிடம் வந்தால் என்ன செய்வீர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இறை தூதர் அவர்களே, எனக்காக அல்லாஹ்விடம் பிழை பொறுப்பு இறைஞ்சுங்கள் என்று கூறினார். மறுமை நாளில் உன்னிடம் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தை வந்துவிட்டால் எப்படி நடந்து கொள்வாய் என மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். மறுமை நாளில் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தை உம்மிடம் வந்தால் எப்படி நடந்து கொள்வாய் என்று கூறுவதை அதிகப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். முஸ்லிம் 97. ஹதீஸ் 395. அப்துல்லாஹ் இப்னு உத்பா இப்னு மசூத் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வஹி மூலம் மக்கள் குற்றம் பிடிக்கப்படுபவர்களாக இருந்தார்கள். வஹி இப்போது முடிந்துவிட்டது. உங்களை நாம் குற்றம் பிடிப்பது என்பது இப்போது உங்களின் செயல்களில் எங்களிடம் வெளிப்படையாக உள்ளவை மூலமாகத்தான். எங்களிடம் சிறந்ததை வெளிப்படையாக செய்தால் அவருக்கு பாதுகாப்பு அளிப்போம், அவரை நெருக்கமாக்கிக் கொள்வோம், அவரின் மறைவானவற்றில் எதுவும் நமக்கு பொறுப்பில்லை, அல்லாஹ் அவரின் மறைவானவற்றில் கேள்வி கேட்பான். எங்களிடம் தீயதை வெளிப்படுத்தினால் அவருக்கு நாம் அபயம் அளிக்க மாட்டோம், தன் மறைவானவையும் நல்லதே என்று கூறினாலும் அவரை உண்மைப்படுத்திடவும் மாட்டோம் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன். புகாரி 2641. பாடம் 50. அல்லாஹுவை பயப்படுதல். அல்லாஹ் கூறுகின்றான், என்னை பயந்து கொள்ளுங்கள். 2 அத்தியாயம் 40 வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாகவும் இறைவனின் பிடி மிக கடுமையானதாகும். 85 அத்தியாயம் 12 வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இவ்வாறே உம் இறைவனின் பிடி இருக்கும், அநீதக்காரர்களான அவ்வூர்வாசிகளை அவன் பிடித்து விட்டால் அவனது பிடி கடும் நோவினை தரக்கூடியதாகும். மறுமையின் வேதனையை பயப்படும் நபருக்கு இதில் படிப்பினை உள்ளது. அது மனிதர்கள் அனைவரும் ஒன்று சேர்க்கப்படும் நாளாகும். அது இறைவன் முன் நிறுத்தப்படும் நாளாகும். சொற்ப நாள் தவணைக்காகவே தவிர அதை நாம் பிற்படுத்தவில்லை. அந்நாளில் அவனின் அனுமதியின்றி எவரும் பேச இயலாது. அவர்களில் கெட்டவரும் நல்லவரும் உள்ளனர். கெட்டவர்களாக இருப்பவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். வேதனையை தாங்க முடியாமல் அதில் அவர்கள் பெரும் கூச்சலிட்டு கதறுவார்கள். 11 அத்தியாயம் 102 முதல் 106 வரை உள்ள வசனங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் தன்னை பற்றி உங்களிடம் எச்சரிக்கிறான். 3 அத்தியாயம் 30 வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அந்நாளில் ஒருவன் தன் சகோதரனை விட்டும், தன் தாயை விட்டும், தன் தந்தையை விட்டும், தன் மனைவியை விட்டும், தன் மக்களை விட்டும் மிரண்டு ஓடுவான். அந்நாளில் அவர்களில் ஒவ்வொருவருக்கும் மற்றவரை கவனிக்க இயலாத நிலை ஏற்படும். 8 அத்தியாயம் 34 முதல் 37 வரை உள்ள வசனங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், மனிதர்களே, உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக கியாமத் நாளின் நிகழ்வுகள் பெரும் விஷயமாகும். அந்நாளில் பாலூட்டும் ஒவ்வொரு தாயும் தான் பாலூட்டுவதை மறந்து விடுவதையும், கர்ப்பிணி பெண் அனைவரும் தன் சுமையை வைத்து விடுவதையும் நீர் பார்ப்பீர். போதையில் உள்ளவர் போல் அவர்களை நீர் காண்பீர். அவர்கள் போதையில் உள்ளவர்கள் அல்லர். எனினும் அல்லாஹுவின் வேதனை கடுமையானதாகும். 22 அத்தியாயம் 1 மற்றும் 2 வசனங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், யார் தம் இறைவனின் சமூகத்தை பயப்படுகிறாரோ அவருக்கு 2 சொர்க்கங்கள் உண்டு. 55 அத்தியாயம் 46 வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களில் சிலர் சிலரிடம் கேள்வி கேட்டுக் கொள்பவர்களாக இருப்பார்கள். எங்களின் குடும்பத்தினர் விஷயத்தில் முன்பு பயப்படுபவர்களாக இருந்தோம். அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிந்து விட்டான். எங்களை கொடிய வேதனையிலிருந்து காப்பாற்றிக் கொண்டோம். நிச்சயமாக நாங்கள் முன்பு அவனிடம் துவா செய்து கொண்டிருந்தோம். நிச்சயமாக அவன் நன்மை செய்பவன், நிகரில்லா அன்பாளனாவான். 52 அத்தியாயம் 25 முதல் 28 வரை உள்ள வசனங்கள். இந்த பாடத்தில் பிரபல்யமான அதிக வசனங்கள் உண்டு. இதுபோல் நிறைய ஹதீஸ்களும் உண்டு. அவற்றில் சிலவற்றை நினைவு கூறுவோம். ஹதீஸ் 396. அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் ஒருவரின் படைப்பு அவனது தாயின் வயிற்றில் 40 நாளைக்கு விந்தாகவும், பின்பு அதே போல் 40 நாட்கள் அழகாகவும், பின்பு அதே போல் சதை கட்டியாகவும் ஒன்று சேர்க்கப்படும். பின்பு ஒரு வானவர் அனுப்பப்படுவார். அவர் அதில் உயிரை ஊதுவார். அவரின் உணவு, அவரின் கால அளவு, அவரின் செயல், நல்லவர் அல்லது கெட்டவர் என ஆகிய 4 விஷயங்களை எழுதிட வானவருக்கு கட்டளையிடப்படும். அவனை தவிர வேறு கடவுள் இல்லாத அல்லாஹுவின் மீது சத்தியமாக, உங்களில் ஒருவர் சொர்க்கவாசிகளின் செயல்களாக செய்வார். இறுதியாக அவருக்கும் சொர்க்கத்திற்கும் இடையே 1 முழமே இருக்கும். அப்போது அவர் பதிவு ஏடு முந்திவிடும். எனவே அவர் நரகவாசிகளின் செயல்களை செய்து நரகில் நுழைவார். உங்களில் ஒருவர் நரகவாசிகளின் செயலை செய்வார். இறுதியில் அவருக்கும் நரகத்திற்கும் இடையே 1 முழம் மட்டுமே இருக்கும். அப்போது அவரின் பதிவு ஏடு முந்திவிடும். உடனே அவர் சொர்க்கவாசிகளின் செயலை செய்வார். பிறகு அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3208, முஸ்லிம் 2643. ஹதீஸ் 397. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அந்நாளில், அதாவது மறுமையில், ஜஹன்னம் என்ற நரகம் கொண்டு வரப்படும். அதற்கு 70,000 கடிவாளங்கள் இருக்கும். ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70,000 மலக்குகள் இருப்பார்கள். அவர்கள் அதை இழுத்து வருவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2842. ஹதீஸ் 398. நோமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக மறுமை நாளில் நரகவாசிகளில் வேதனையால் மிக இலகுவான ஒரு மனிதர் இருப்பார். அவரின் இரு பாதங்களின் கீழ் 2 நெருப்பு கட்டிகள் வைக்கப்படும். அதன் காரணமாக அவரது மூளை கொதித்துவிடும். தன்னை விட வேதனையால் மிக கடுமையானவர் என எவரையும் எண்ண மாட்டார். ஆனால் அவர்தான் வேதனையில் இலகுவானவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6561, முஸ்லிம் 2133. ஹதீஸ் 399. சமூரா இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நரகவாசிகளான அவர்களில் சிலரை அவர்களின் கரண்டை வரை நரகம் பிடித்துக் கொள்ளும். மேலும் சிலரின் 2 முட்டுக்கால்கள் வரை பிடித்துக் கொள்ளும். அவர்களில் சிலரின் இடுப்பு வரை பிடித்துக் கொள்ளும். அவர்களில் சிலரின் தொண்டை குழி வரை பிடித்துக் கொள்ளும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2845. ஹதீஸ் 400. அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மறுமையில் உலக மக்கள் இறைவனின் முன் மனிதர்கள் எழுந்து நிற்பார்கள். அப்பொழுது அவர்களில் சிலர் பயம் காரணமாக தங்களின் பாதி காதுகள் வரை வியர்வையால் மூழ்கி நிற்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6531, முஸ்லிம் 2862. ஹதீஸ் 401. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் இது போன்று எப்போதும் அறவே நான் கேட்டிராத சொற்பொழிவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு நிகழ்த்தினார்கள். அப்போது அவர்கள், நான் அறிந்ததை நீங்கள் அறிந்திருந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் தங்களின் முகங்களை மூடிக்கொண்டார்கள். அவர்களிடமிருந்து அழுகை முனகல் குரல் ஏற்பட்டது. புகாரி 4621, முஸ்லிம் 2359. மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்கள் பற்றி ஒரு செய்தி கேள்விப்பட்டு சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். அப்போது அவர்கள், என் முன் சொர்க்கம் நரகம் எடுத்து காட்டப்பட்டது, இன்று போல் இவ்வளவு நன்மையையும் தீமையையும் நான் என்றும் கண்டதில்லை, நான் அறிந்ததை நீங்கள் அறிந்திருந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களுக்கு இதைவிட கடுமையான நாள் வந்ததில்லை. அவர்கள் தங்களின் முகத்தை மூடிக்கொண்டார்கள். அழுகையின் முனகல் அவர்களிடம் ஏற்பட்டது. ஹதீஸ் 402. மிக்தாத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கியாமத் நாளில் சூரியன் மற்ற படைப்புகளுக்கு நெருக்கமாக 1 மைல் தூர அளவுக்கு மனிதர்களுக்கு அருகில் இருக்கும். மேலும் மக்கள் அவர்களது செயல்களின் அளவுக்கு ஏற்ப வியர்வையில் மூழ்கி இருப்பர். அவர்களில் சிலர் தங்களின் இரு கரண்டை வரை வியர்வையில் இருப்பர். மேலும் அவர்களில் சிலர் தங்களின் 2 முட்டுக்கால்கள் வரை வியர்வையில் இருப்பர். மேலும் அவர்களில் சிலர் தங்களின் இடுப்புகள் வரை வியர்வையில் இருப்பர். மேலும் அவர்களில் சிலர் தங்கள் வாய் வரை வியர்வையில் இருப்பர் என்று கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கையை வாய் வரை சுட்டி காட்டினார்கள். முஸ்லிம் 2864. மிக்தாத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், மைல் என்ற வார்த்தைக்கு இரு பொருள் உள்ளதால் 1 மைல் என்பதை பூமியின் தூரத்தை கணக்கிட்டு கூறினார்களா, அல்லது கண்ணிற்கு சுர்மா போட பயன்படும் குச்சியை கூறினார்களா என்பதை நாம் அறியவில்லை. ஹதீஸ் 403. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மறுமை நாளில் மக்கள் வியர்வையில் மூழ்கியிருப்பார்கள். பூமியில் 70 முழம் வரை அவர்களின் வியர்வை செல்லும். அவர்களின் காதுகளை தொடும் அளவுக்கு அவர்களை வியர்வை சூழ்ந்து கொள்ளும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6532, முஸ்லிம் 2863. ஹதீஸ் 404. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் நாங்கள் இருந்தோம். அப்போது பெரும் சப்தத்தை கேட்டார்கள். இது என்ன சப்தம் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார்கள். அல்லாஹுவும் அவனது தூதரும் மிக அறிந்தவர்கள் என்று நாங்கள் கூறினோம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், 70 வருடங்களுக்கு முன் நரகத்தில் எரியப்பட்ட கல் இது, அது இப்போதுதான் நரகத்தின் அடிப்பாகத்தை போய் சேர்கிறது, அந்த சப்தத்தை தான் இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள் என்று கூறினார்கள். முஸ்லிம் 2844. ஹதீஸ் 405. அதி இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் எவரிடமும் தன் இறைவன் மறுமையில் பேசாமல் இருக்க மாட்டான், அவனுக்கும் அவருக்கும் இடையே மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார். அப்பொழுது அவர் தனது வலப்புறம் பார்ப்பார், அங்கே தான் முன்பு அனுப்பி வைத்த செயல்களை தவிர வேறொன்றையும் பார்க்க மாட்டார். பின்பு இடதுபுறம் பார்ப்பார், தான் முன்பு செய்திட்டவற்றை தவிர வேறொன்றையும் பார்க்க மாட்டார். தனக்கு முன்னே பார்ப்பார், அங்கே முகத்துக்கு நேராக நரகத்தை தவிர மற்றதை பார்க்க மாட்டார். எனவே பேரித்தம்பழத்தின் பாதியை தர்மம் செய்தேனும் நரக நெருப்பை அஞ்சு கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6023, முஸ்லிம் 1016. ஹதீஸ் 406. அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நீங்கள் பார்த்திராத ஒன்றை நான் பார்க்கிறேன், நீங்கள் கேட்காத ஒன்றை நான் கேட்கிறேன். வானம் இறைகின்றது, அது இறைந்திட அதற்கு உரிமை உண்டு. நான்கு விரல்கள் அளவுக்கு இடம் இருந்து அதில் தன் நெற்றியை வைத்து அல்லாஹுக்காக சஜிதா செய்யாமல் ஒரு மலக்கும் இருப்பதில்லை. அல்லாஹுவின் மீது சத்தியமாக, நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். படுக்கையில் மனைவியிடம் நீங்கள் இன்பம் பெற மாட்டீர்கள். வீதிகளிலும் அல்லாஹுவிடம் அபயம் தேடியவர்களாகவே வெளியேறுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 2312. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 407. அபு பர்சா என்ற நதுலா இபின் உபைத் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஓர் அடியான் தன் ஆயுளை எப்படி கழித்தான் என்றும், தன் கல்வியை எதற்கு பயன்படுத்தினான் என்றும், தன் சொத்தை எப்படி சம்பாதித்து எதில் செலவழித்தான் என்றும், தன் உடலை எதில் பயன்படுத்தினான் என்றும் அவனிடம் கேள்வி கேட்கப்படும் வரை அந்த அடியானின் இரு கால்களும் மறுமையில் அவன் நிற்கும் இடத்தை விட்டும் சிறிதளவும் நகராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 2417. இது ஹசன் சஹீஹ் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 408. இது பலவீனமான ஹதீஸ் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் இவ்விதமான ஹதீஸ்கள் முழுவதும் இறுதியில் ஒரு பட்டியலாக வாசிக்கப்படும். ஹதீஸ் 409. இது பலவீனமான ஹதீஸ் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் இவ்விதமான ஹதீஸ்கள் முழுவதும் இறுதியில் ஒரு பட்டியலாக வாசிக்கப்படும். ஹதீஸ் 410. இது பலவீனமான ஹதீஸ் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் இவ்விதமான ஹதீஸ்கள் முழுவதும் இறுதியில் ஒரு பட்டியலாக வாசிக்கப்படும். ஹதீஸ் 411. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மறுமை நாளில் மனிதர்கள் காலில் செருப்பணியாதவர்களாக, ஆடை இல்லாதவர்களாக, கத்னா செய்யப்படாதவர்களாக மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது நான், இறை தூதர் அவர்களே, நிர்வாணமாகவா? ஆண்கள் பெண்கள் அனைவரும் அவர்களில் சிலர் சிலரை பார்ப்பார்களே என்று நான் கேட்டேன். அதற்கு நபி அவர்கள், ஆயிஷாவே, அன்றைய நாளின் விஷயம் அவர்களை இது மாதிரி செய்ய நாடுகின்ற ஒன்றை விட மிக கடுமையானது என்று கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில், அன்றைய நாளின் விஷயம் அவர்களில் ஒருவர் மற்றொருவரை பார்ப்பதை விட மிகவும் கடினமானதாகும் என்று உள்ளது. புகாரி 6527, முஸ்லிம் 2859.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.